நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேர்களே, தமிழ்நாட்டில் ஒருவர் குற்றம் புரிந்ததாக சந்தேகிக்கப்பட்டால் காவல்துறையினர் அவரை விசாரணைக்காக காவல்துறைக்கு அழைத்து செல்ல முடியும். அப்படி கொண்டு செல்லப்பட்டவர் 24 மணி நேரத்திற்கும் அதிகமாக காவலில் வைக்கப்பட ஒரு நீதிபதியின் அனுமதி பெறப்பட வேண்டும். அந்த நீதிபதி காவலில் இருப்பவர் நலமாக இருக்கிறாரா என்பதை கேட்டறிந்த பின்னர்தான் பொதுவாக அதற்கு அனுமதி வழங்குவார். காவலில் வைக்கப்பட்டிருப்பவர் மனநிலையில் அல்லது உடலில் ஏதாவது காயங்கள் இருந்தால் மருத்துவர் ஒருவர் அவரை பரிசோதிக்க வேண்டும். சிறைக்கு எடுத்து செல்லப்படுபவர் சிறைக்குள் அனுமதிக்கப்பட முன்னரும் சிறையிலிருந்து வெளியேறும் முன்னரும் மீண்டும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார். இதனை மனதில் வைத்து தொடரும் நிகழ்ச்சியை கேட்போம், வாருங்கள்.
தமிழகத்தின் சாத்தான் குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் என்ற இருவர் கோவில்பட்டி சிறைச்சாலையில் உயிரிழந்த விவகாரம் நாம் அறிந்த செய்தி. இது தொடர்பான வழக்கை உயர் நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து விசாரித்து பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இந்த இருவரின் மரணத்திற்கு தமிழ்நாட்டின் காவல்துறை, நீதித்துறை, மருத்துவத்துறை மற்றும் சிறைத்துறை நான்குமே தமது கடமைகளை செய்ய தவறிவிட்டதா என்று அறிவதற்காக அந்தந்த துறையில் நிபுணர்களான 4 பேரை தொடர்பு கொண்டு கேட்டோம். நீதித்துறை தனது கடமையை செய்ய தவறிவிட்டதா என்று கண்டறிய ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டோம்.
அதாவது நீதித்துறைன்றதுல மேஜிஸ்ட்ரேட் பங்குன்னு சொல்லணும். இந்த உயர் நீதிமன்றம் தான் இந்த விஷயத்துல வந்து ஒரு ஹீரோவாவே செயல்பட்டு. 2017-18 தமிழகத்துல வந்து ஒரு 83 இந்த மாதிரியான மரணங்கள் உண்டு. ஒண்ணு காவலர் லாக்கப்போ அல்லது ஜெயில டெத்தோ நடந்திருக்கு. இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3100-3150 அளவுக்கு 2017-18 நடந்திருக்கு. அது நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் சொல்லுது. அப்பெல்லாம் இந்த மாதிரி எந்த வழக்குகளும் எடுக்கப்படலை. அதாவது இந்த மாதிரி மரணங்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி 302 ஒரு விசாரிக்கிறது தான். விசாரிச்ச அப்புறம் என்ன நடக்கும்ன்றது வேற, பண்றதே இல்லை. ஆனால் இந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய முன்முயற்சியாளர் சூமோட்டோ என்பவர்கள் அவர்களாக எடுத்து வழக்கு பதிவு செய்த விளைவாக நடக்குது. அதான் நீதிமன்றம் நீங்க பொதுவாக சொல்ற தொட்டு. ஆனால் கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட் வந்து அவருடைய கடமையை அவர் செய்ய தவறிட்டார் அப்படின்றது வந்து எல்லார் தரப்பாலும் இன்று எல்லா தரப்பும் பேசப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு தரப்பும் அதை சுட்டி காண்பிக்கிறார்கள். நீங்கள் சுட்டி காட்டியபடி 4 தரப்புமே காவல்துறை, மருத்துவர் துறை, நீதித்துறை, ஜெயில் துறை இந்த 4 வந்து இதுல தவறி இருக்கிறது என்பது உண்மைதான். அதுல அந்த மேஜிஸ்ட்ரேட் சரவணன் அவர்கள், சாத்தான்குளத்து மேஜிஸ்ட்ரேட் சரவணன் அவர்கள், அவங்க வந்து ரிமாண்ட் கொடுக்கும்போது ரிமாண்டை மறுத்திருக்க வேண்டும். ஏன்னா இது அந்த அவர்கள் பேர்ல இந்த 2 பேர்ல இருக்கக்கூடிய குற்றம் என்னன்னா கலையை வந்து கூடுதலாக வைத்திருந்தார்கள். அப்போது வந்து ஏதோ அவர்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்டார்கள் தாண்டி அந்த சட்ட பிரிவுகள் எல்லாம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து தலைமை நீதிபதியாக இருந்த ஏ.பி. ஷா அவர்கள் வந்து ஒரு 2 முன்னால் ஆங்கில இந்து பத்திரிகையில நடுப்பக்க கட்டுரை எழுதியிருந்தார். இதுக்கு அதிகபட்சம் 3 கிடைக்கும்ன்றாரு. ஆமா, அப்படிதான் பண்ணாங்க அப்படின்னா கூட அதுல உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் இது சம்பந்தமாக பல தீர்ப்புகளை கொடுத்திருக்காங்க. குறிப்பாக எல்லோரும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு பேசுறது அவினேஷ் குமார் என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அதுல என்ன சொல்றாங்கன்னா 7 குறைவாக தண்டனை பெறக்கூடிய குற்றங்களுக்காக ஒருவரை ரிமாண்ட் பண்றோம்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. போலீஸ் வந்து ஏன் இவர் ரிமாண்ட் பண்ணுன்றத சுட்டி காண்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதேதான் நக்கிரன் கோபால் வழக்கில் நடந்து நக்கிரன் கோபாலை ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட் மறுத்தாரு. அதை எதிர்த்து காவல்துறையினர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட் நீதிபதி சரியாதான் பண்ணாரு மேஜிஸ்ட்ரேட்டு, அவினேஷ்குமார் வழக்கில் சொன்ன மாதிரி இந்த வழக்குல ரிமாண்ட் தேவையில்லை, நீங்க வழக்கு போட்டா கூட அவர் வந்து புலன் விசாரணை செஞ்சு வழக்கு போட்டா அதை கோர்ட்ல வந்து நடத்தி அவருக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்ட தண்டனை வாங்கி தரலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனவே ரிமாண்டின் பொழுது தனிப்பட்ட முறையிலே கேட்டிருக்கணும், என்னப்பா உனக்கு அடித்தார்களா, காயங்கள் இருக்கா, என்ன குற்றம் நடந்து எத்தனை மணிக்கு உன்னை கைது செய்தார்கள் அப்படின்றதெல்லாம் கேட்காமல் அதை வந்து மெக்கானிக்கல் ரிமாண்ட் என்பார்கள். போலீஸ்காரர் கேட்டவுடன், காவல்துறையினர் கேட்டவுடன் ரிமாண்ட் கொடுக்கறது. அதை கண்டி பண்ணி இருந்தா, இவர்கள் ரிமாண்டை மறுத்திருந்தா அநேகமாக அவர்கள் உயிர் வாழ்ந்திருக்கலாம், அது கூட கடுமையாக காயமுற்றிருப்பார்கள். ஏதாவது சில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு அது அவர்களுக்கு மிக வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரிய சுமையாக கடினமாக இருந்திருக்கு. ஆனால் உயிர் படைத்திருப்பார்கள் என்று கருதுகிறேன். அவர் அன்றே அவங்க ரிமாண்ட் பண்ணாட்டி உடனே அவங்க ஆஸ்பத்திரிக்கு அன்னைக்கே கூட்டு போயிருப்பாங்க. இங்க அதனால வந்து மெஜிஸ்ட்ரேட் வந்து அவருடைய கடமையை தவறி இருக்கிறார் என்பதற்காக தொடர்ந்து எல்லாரும் கண்டன குரலை எழுப்புகிறார்கள். அவரை அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க. இந்த குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும், அந்த திருநாட்டு ஊழியர் இந்த வழக்குலயும் அவரை வந்து ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும், துறை விசாரணை எடுத்து உரிய தண்டனை கொடுக்கணும், அதிகபட்சமாக டிஸ்மிசல் வரையில தண்டனைகள் கொடுக்கலாம்.
நீதித்துறையை பொறுத்தவரையிலே ஒருவர் ரிமாண்ட் அல்லது சிறை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான உத்தரவை நீதிபதி வழங்கும் முன்னர் குற்றம் சாட்டப்பட்டவரை நேரில் பார்க்க வேண்டும் என்று இருக்கிறதா ஐயா?
ஆமா, ஆமா, நிச்சயம் பார்க்கணும். பார்க்காம குறிப்பாக முதல் முறை பண்ணும்போது எக்ஸ்டென்ஷன் இருக்கு பாருங்க, 2 வாரத்துக்கு அவரை ரிமாண்ட் கொடுத்துட்டு அடுத்து எக்ஸ்டென்ஷன் பண்ணா கூட வீடியோ கான்பரன்சிங்ல பண்ணலாம். முதல் முறை நிச்சயமாக நேரடியாக காவல்துறையினர் ப்ரொடியூஸ் பண்ணணும், அவரை நேரடியாக பார்த்து அதில் அவர் திருப்தி அடைந்து அவருடன் அக்யூஸ்டுடன் இவர் கேட்கணும், பேசணும். இவர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன குற்றம் சம்பந்தமான விஷயத்த பார்க்கணும், எப்போ அவர் பிடிச்சிட்டு போனாங்கன்ற விஷயத்த கேட்கணும், என்ன குற்றம்னு பார்க்கணும். இதே இவர் இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு காவலரை கொன்று இருக்காங்கன்னு வச்சுங்க, கொலை குற்றச்சாட்டப்பட்டு, அப்போது அந்த பெரிய பிரச்சனை வராது. அப்போ வந்து ஏன் அவர் வேணுமான்ட்டு அப்போ வந்து அந்த கேள்வி வராது. இந்த இதில் இருக்கிறதே கொரோனா காலத்துல கூடுதலான கொஞ்ச நேரம் இருந்தாங்க அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. அப்போ அதை கேட்கலாம், என்ன இதுக்காக தேவையா? உதாரணத்துக்கு கரூர்ல ஒரு மேஜிஸ்ட்ரேட் சிறப்பாக சென்றார். கரூர்ல இருக்கக்கூடிய கரூர் பக்கத்துல இந்த காவேரி ஆற்றிலே வந்து அந்த ஆற்றின் போக்கை வந்து சீர்திருத்தம் செய்வதற்காக சில இளைஞர்கள் வந்து தமிழ் இளைஞர்கள் அங்கே அப்புறப்படுத்தி கொடுத்தாங்க, முள் புதர்களை அப்புறப்படுத்தி இருந்தார்கள். அதை வந்து ஒரு வழக்கா போடுறாங்க, நீ வந்து கேட்காம அன்ஆத்தரைஸ்டா ரிமூவ் பண்றேன்ட்டு. ஜட்ஜி கேட்டார் நல்ல காரியம் பண்றாங்களே, எதுக்காக பண்ணான், ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னாரு. அதே மாதிரி கொரோனா காலத்துல 1/2 மணி நேரம் கூட இருந்த என்னப்பா பெரிய விஷயம், நீ உன்ன வழக்கு போடு, அவங்க பேர்ல சார்ஜ் ஷீட் போடு, விசாரணை நடத்து, நான் ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி இருந்தால் இவர்கள் வந்து இழந்திருக்க மாட்டார்கள் குறைந்தபட்சம். ஏன்னா மெஜிஸ்ட்ரேட் வர்றதுக்கு முன்னாடி கடுமையாக தாக்கப்பட்டு அவர்கள் வந்து ரொம்ப மிக மிக கடுமையாக தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ரெக்டம் எனக்கூடிய பின்பகுதி வந்து முழுவதுமாக சேதம் அடைந்திருக்கிறது, ரத்தம் பெரிய அளவுக்கு போய் தொடர்ந்து துணிகள் மாற்றப்பட்டு இருக்கிறது. எனவே வந்து அவங்களுக்கு கடுமையான பாதிப்பு இருக்கு. ஆனால் ரிமாண்ட் மறுத்திருந்தால் உடனடியாக குடும்பத்தினர் வந்து உடனடியாக மருத்துவ இதில் கொண்டு போய் சேர்த்து பிழைத்துப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக உண்டு. எனவே மேஜிஸ்ட்ரேட் இதில் பெரிய தவறு பண்ணியிருக்கிறார், அவருடைய கடமையில் தவறி இருக்கிறார். எனவே கமிஷன் மட்டுமல்ல ஒமிஷனும் குற்றம் தான். எனவே அவர் செய்ய தவறியது கூட கடுமையான ஒரு குற்ற விளைவுகள் உண்டு. ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கணும், இந்த வழக்குலையும் அவருடைய ரோலுக்கு ஒரு உரிய தண்டனை ஒன்று கொடுக்கப்படணும் அப்படின்றது தான் நான் என்னுடைய கருத்தாக பதிய விரும்புகிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் தமிழகத்தின் சாத்தான் குளத்தில் தந்தை மகன் என்று இருவர் காவல்துறையின் கைகளில் மரணித்ததற்கு காரணம் காவல்துறை, நீதித்துறை, மருத்துவத்துறை மற்றும் சிறைத்துறை தமது கடமையை செய்யவில்லையா என்ற கேள்விக்கு பதில் தேடும் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கு குறித்து தாமாக முன்வந்து விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி மதுரை கிளை நீதிபதி PN பிரகாஷ் அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிகிறோம். அந்த மாதிரியாக ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி தானாக முன்வந்து விசாரிப்பதில் என்ன தவறு இருக்கிறது ஐயா?
இல்ல, அதுக்காக மாற்றலை. நீங்க அது 2 மாதத்திற்கு ஒரு முறை நீதிபதிகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு சென்னையிலிருந்து போகிறார்கள். மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கு இல்லை, ஓரிருவர் தவிர இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு சுமார் 15 பேர் இங்கிருந்து போறாங்க, 12 பேர் 15 பேர் வரைக்கும் போவாங்க. அப்படி போகக்கூடியவர்கள் 2 மாதம் கழித்த உடனே வந்துருவாங்க. அவங்க இப்போ வந்து இப்போ வர ஜூலைலேருந்து ஜூலை ஆகஸ்ட் இருப்பாங்க. இப்போ சில நேரங்களில் ரோஸ்டர் வந்து 3 மந்த்ஸுக்கு இருக்கும், 2 மாதம் இருந்தால் 2 மாதம். ஜூலை ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர்ல வரக்கூடிய முதல் திங்கட்கிழமைக்கு வேற டீம் போகும். உறுதியாக சொல்கிறேன் சொல்லி மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. என்னால எனக்கு அந்த மாதிரி நீதித்துறை சம்பந்தமாகவும் வழக்குரைஞர்கள் சம்பந்தமாகவும் உங்ககிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க வெளியில இதை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் சொல்ல, நான் வந்து இருந்த போது 7 ஆண்டுகள்ல இதே மாதிரி அங்க 2 மாதம் இப்போ முதல் 2009 ஜூன் கோர்ட் திறந்த உடனே போய் ஜூன் ஜூலை 2 மாதம் இருந்தேன். ஆகஸ்ட் 1ல தான் வரேன் நான். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் அங்கே ரெண்டு அந்த மாதிரி ஒரு ரோஸ்டரில் போய் பணிபுரிந்திருக்கிறேன். அதனால் இப்போ 2 மாதம் முடிஞ்சோன்னு நான் விசாரிக்கிற மிக மிக முக்கியமான வழக்காக இருந்தாலும் அதை வந்து நான் கையில் எடுத்துக்கிட்டு போக முடியாது, அதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரேன். ஏன்னா இதை நீங்கள் இப்படி பார்த்தால் நாளைக்கு என்ன ஆகுன்னா தவறான முன்னுதாரணமாகி கரப்ஷனுக்கு வழிவகுத்து விடும். இந்த வழக்கை விட்டுருங்க, இந்த வழக்கில் சரி. ஏன்னா அந்தந்த வழக்கு அவர் இது நான் வந்து பார்ட்டியர்டு, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நடைமுறை இருந்தது பார்ட்டியர்டு வழக்குகள் அப்படின்ட்டு அதே பெஞ்சே அதை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து நீண்ட காலத்துக்கு முன்னாடியே அது முடிவு கட்டி விட்டார்கள். அப்படி அல்ல, எந்தெந்த போர்ட்போலியோ இருக்காங்களோ அவங்க அதை முடிச்சு ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணா ஒழிய ஆர்டர் ரிசர்வ் பண்ணால் வேற அதுக்கடுத்து வழக்கே வராது. அது ஒரு 10 நாளோ 20 நாளோ 1 மாதமோ ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். அது அல்லாத வழக்குகள் போர்ட்போலியோ சேஞ்ச் ஆனால் அந்த போர்ட்போலியோ ஜட்ஜிக்கிட்ட போகிறது தான் நடைமுறைங்க. இதை செய்வது சீஃப் ஜஸ்டிஸ் அவருடைய ப்ரீரோகேட்டிவ் அதான். அதை தவிர்த்து சீஃப் ஜஸ்டிஸ் கூடுதல் அதிகாரம் எதுவும் கிடையாது சட்டத்தில். எனவே இதை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் செய்யறதுக்கு ஒரு மோட்டிவ் கற்பிப்பது சரியாக இருக்காது.
சரி, அது புரிந்தது புரிந்தது. மிக நன்றி ஐயா, உங்களது நேரத்திற்கும் தெளிவான கருத்துகளுக்கும் SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மிக்க நன்றி ஐயா.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.